இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு ஆபிரகாமின் குண நலன்கள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆபிரகாம். நாம் ஏன் ஆபிரகாமுடைய குணத்தை குறித்து நாம் படிக்க வேண்டும், ஏன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் 1000 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் வேதாகமத்தில் எத்தனையோ விசுவாச வீரர்கள் இருக்கிறார்கள், விசுவாசத்தில் வல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு என்ன பெயர் இருக்கிறது? விசுவாசத்தின் தந்தை. அப்படி என்றால் அவர் எவ்வளவு விசுவாசம் தேவன் மேல் வைத்திருந்தால் அந்த பெயர் அவருக்கு கிடைத்திருக்கும். ஆகையால் இந்த விசுவாசத்தின் தந்தை ஆகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன், அது என்னுடைய விசுவாச வாழ்க்கையை எப்படி ஊக்குவிக்கப் போகிறது, பலப்படுத்தப் போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இப்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சற்று சிறிதாக நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நம்ம அனைவருக்குமே நன்றாக தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து அவர் எங்கே சென்றார் என்று பார்க்கும் பொழுது கானானுக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:1 நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னா வாசிக்கலாம். நிச்சயமாகவே இதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு கிடையாது, மிகவும் ஒரு கடினமான ஒரு அழைப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சொந்த ஜனங்களை நீ விட்டுட்டு வரணும், உன்னுடைய சொந்த இடத்தை நீ விட்டுட்டு வரணும், உன்னுடைய பணம் காசு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் போதுமான வரைக்கும் தான் உன்னால் எடுத்துக்க முடியும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஆபிரகாம் எங்கே போறாருனே அவருக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம் கிட்ட, நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் தான் உனக்கு காண்பிக்கிற இடத்திற்கு நீ போ அப்படின்றார். அப்போ முதல் ஆபிரகாம் செய்ய வேண்டியது, அவர் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகணும் முதல் காரியம். அநேகர்கள் சில நேரங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால், நல்ல ஒரு நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள், நல்ல ஒரு எதிர்க்க ஒரு நல்ல வீட்டில் நபர்கள் இருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தினர் நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஏன் அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆபிரகாம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 70 வச்சுக்கலாமே, அவர் 70 வரைக்கும் அவர் எங்கே தான் இருக்கிறாரு, அந்த ஒரு பட்டணத்தில் தான் இருக்கிறார், அந்த இடத்துல தான் இருக்கிறார். அப்போ அவர் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்த ஒரு இடம், சிறு வயதுல இருந்து அவர் பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பார், எத்தனை நண்பர்கள் இருந்திருப்பாங்க, பெரியவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ காரியம் அவர் கற்றுருப்பார். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீ போ அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கும் நிறைய பேர், நிறைய முதியவர்கள், குறிப்பாக கிராமங்களில் இருக்கிறவர்கள் அவங்கள போய் நீங்கள் பட்டணத்துக்கு வாங்க, உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேணப்பா எங்களுக்கு இந்த கிராமமே போதும், இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம் பெரும்பாலானவர்கள். ஆனால் நிறைய பேருக்கு அந்த பட்டணத்தை விட்டு அந்த கிராமத்தை விட்டு வர்றது அவங்களுக்கு கடினம். ஏன்னா நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலை, நல்ல காற்று, நல்ல உணவு, நல்ல நீர், இது மாதிரி எல்லாமே சுத்தமாக இருக்கிறதுனால அவங்களால வர முடியாது. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஜனம் அவங்களுடைய இனத்தார் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டர் சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் இங்கே கேட்கலாம், ஏன் விட்டுட்டு வான்றாருன்னா அவர் இருந்த இடம் அப்படிப்பட்டது. அதாவது அங்கே விக்கிரக ஆராதனை அதிகமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த மனுஷனை பார்த்துட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அப்புறம் அம்மா என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் போகிறார். இப்போ அதுக்கடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்றாரு. ஆனால் ஆண்டவர் எங்கே போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே கிடையாது. அப்போ ஆபிரகாம் வந்து அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அவர் எங்கே போகிறோன்னு அவருக்கு தெரியாது. அப்போ அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. நம்ம கானான் தேசத்துக்கு தான் போகிறோமா அப்படின்னு கூட அவருக்கு தெரியாது. அப்போ அவர் ஆண்டவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் போன்னு சொல்லிட்டார்ல, அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்பா சொல்றாரு, நம்ம வந்து வேற இடத்துக்கு போகணும்ப்பா, ரெடி ஆயிக்க அப்படின்றார். உடனே இந்த மகனுக்கு தெரில எங்க அப்பா போக போறாருன்னு, ஆனால் எல்லாம் ரெடி ஆகிட்டு நிற்கிறான். அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா எங்கப்பா போகணும் அப்படின்னு, நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் எங்கூட வா அப்படின்றார். அவ்வளோதான். மகன் என்ன பண்ணுறான், அப்பா அந்த வார்த்தை சொல்லிட்டார்ல, அப்போ அப்பா நம்மளை சரியாக கூப்பிட்டு போவார். அப்போ அந்த மகன் என்ன பண்ணுறான்னா, அந்த அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஆபிரகாமை பார்க்குறப்ப, ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சார்னா, எங்கள் அப்பா சொல்லிட்டார், என் ஆண்டவர் சொல்லிட்டார், என் தேவன் சொல்லிட்டார், அப்போ அவர் சரியாக தான் சொல்லுவார், நான் போகிறப்ப எனக்கு அவர் என் கூட பேசுவார், எனக்கு வெளிப்படுத்துவார், இல்லை இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்க உறவு இருக்கிறதோ அதே உறவின் அன்பை தான் இங்கே ஆபிரகாம் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம் ஆண்டவரை நம்முடைய தந்தையாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா கஷ்டமான பாதைகளும் நமக்கு வந்து லகுவாக மாறிவிடும். ஒருவேளை ஆபிரகாம் தேவன் மேலே விசுவாசிக்கலைன்னா அது அவருக்கு ஒரு கடினமான ஒரு பாதையாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் விசுவாசித்தனால அது லகுவாய் மாறிவிட்டது. அவர் இருக்கிறார், பார்த்துக்குவார்னு. அப்போ இன்னைக்கு நம் ஆண்டவரை நம்முடைய தந்தையாக நாம் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஏன் அப்படின்னா, அவர் மேலே நம்மளுக்கு விசுவாசம் வந்துடும். எங்கள் அப்பா என்னை எப்படி விட்டுருவார், என்னை கஷ்டத்துக்குள்ளே எங்கள் அப்பா என்னை எப்படி விட்டுருவார், நான் பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு எங்கள் அப்பா என்னை எப்படி விட்டுருவார், நான் கஷ்டப்படுறதுக்குன்னு சொல்லி அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஒருவேளை கஷ்டத்தின் வழியில் நடந்து போகிறப்ப கூட, ஆண்டவர் இதில் ஏதாவது ஒரு நன்மை வச்சிருப்பாரு, ஆண்டவர் இதில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அவர் நினைக்கிறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் போவாங்க. உதாரணத்துக்கு சொல்லனா, மகன் என்ன பண்ணுறான், அப்பாவை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வரான். ஓடி வந்தவன் திடீர்னு ஒரு கல் தடுத்து கீழே விழுந்துட்டான். உடனே அடிபட்டு முட்டிலேருந்து ரத்தம் வருது. உடனே அவன் கத்துறான், அப்பா அப்பான்னு கத்துறான். அவங்க அப்பா வரல, அங்கேயே நின்றுட்டு இருக்கிறேன். அவன் கத்தி கத்தி பார்க்குறான், வரல. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், சின்ன பையன், அவனா எந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட போகிறான். ஒருவேளை அப்பா முன்னாடி போயிருந்தா என்ன ஆயிருக்கும், அப்பா வந்துட்டாருன்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அவன் கீழே விழுந்தா எந்திரிக்கணுன்ற பாடத்தை கற்றுருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட, நம்ம பாவத்தில் விழுந்தா எந்திரிக்கணும், எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரெயாக போகணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சோதனைகளை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சாத்தானை மேற்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கி ஆபிரகாமும் அப்படி தான் அவர் இருந்தார் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். நாம இப்படி இருக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். ரோமர் 4:4 பாண்டாம் வசனத்தில் வாசிக்கிறப்ப, ஆபிரகாம் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், தேவனுடைய எல்லா காரியத்திலும் அவன் சரியாகவனாக இருந்தான், சரியான காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும். அப்போ இன்றைக்கி ஆபிரகாம் அப்படி இருந்தாரா, அவர் அப்படி என்னென்ன செஞ்சார், எந்தெந்த காரியத்தில் சரியாக இருந்தார் என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே அவர் தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு எப்படி எண்ணப்பட்டது என்றால், நீதியாக எண்ணப்பட்டது என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். இப்போ ரோமர் 4:12 நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். விருத்த சேதனத்தை பெற்றவர்களுமாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை விசுவாசித்தார். எல்லா காலகட்டத்திலும் அவர் ஆண்டவரை விசுவாசித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஆதியாகம 12:4 வாசிக்கிறப்ப, அவன் ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்திருந்தான். என் ஆண்டவர் எனக்கு தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன பெரிய ஜாதி ஆக்குவேன்றார். அப்ப அந்த நம்பிக்கை, அதை அவன் முழுவதுமா நம்புறான். எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூடும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரா? எத்தனை வேடங்கள் ஆனாலும் அதை அவர் நிறைவேற்றுவார். நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? ஆண்டவர் என்னைக்குமே தாமதிக்கிற தேவன் அல்ல. அவர் தாமதிக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம், ஒன்று, நாம் அதுக்கு ஆயத்தமா இருக்க மாட்டோம், அல்லது நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். நீங்க கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்களேன். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு 100 பொட்காசு கேட்கறீங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு அந்த 100 பொட்காசை கொடுக்கிறார். நீங்க உடனே ஒரு பானை வச்சிருக்கீங்க, பானையில அந்த பொட்காசை வாங்குறீங்க. அப்ப அந்த பானையில அந்த பொட்காசு வாங்குறீங்க. அது வாங்க வாங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அது நிரம்பவே இல்லை. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, ஏன் நிரம்பல அப்படின்றப்ப, அந்த பானையின் ஓரத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த ஓட்டை என்ன ஆயிருங்க, அந்த பொட்காசு கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்னா, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்தாலும் நம்முடைய பரிசுத்தம் சரியா இல்லாததுனால, நம்முடைய வாழ்க்கை எப்படி அந்த பானையில இருக்கிற ஓட்ட போல நம்முடைய வாழ்க்கையில கூட குறைகள் அதிகமா இருக்குதோ, அப்படி குறைகள் இருக்கிறதுனால ஆண்டவரால் நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, முழுவதுமாக ஆசீர்வதிக்க முடியல. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய ஓட்டைகளை நம்ம அடைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் மாற்ற வேண்டும். ஆண்டவருக்குள்ள நாம் நிலைத்து நிற்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்ப இன்னைக்கு அவர் மாறாத தேவன். உங்க வாழ்க்கையில அவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அல்லது உங்க தொழில ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படின்னா அவர் நிச்சயமா செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வன் என்று. ஆனா அது ஏன் என் வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்றப்ப, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஓட்டைகள் இருக்குதா அப்படின்னு முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, பாருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல அதனால கூட ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கறது ரெடியா இருப்பார், ஆனா அது ஓட்டையா இருக்கிறதுனால அது நம்மளுக்கு கிடைக்காமலே இருக்கிறது. அந்த காரியங்களை நாம் சரி செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம், ஆபிரகாம் எல்லாத்திலையும் சரியாதான் இருந்தாரு, அவருக்கு ஏன் குழந்தைய கொடுக்கலன்னு நம்ம கேட்கலாம். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பொய் சொல்றாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் பொய் சொல்லக்கூடாது. அவர் பொய் சொல்றாரு, தன்னுடைய மனைவிய சகோதரி என்று பொய் சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும். ஆண்டவர் வெயிட் பண்றாரு, ஆபிரகாம் எப்ப முழுவதுமாய் மாறுவராரு. அவர் நிச்சயமா ஆண்டவர் விசுவாசிச்சாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் ஏன் பொய் சொல்றாரு, பயம். பயத்தின் காரணத்தினால அவர் என்ன பண்றாருன்னா, பொய் சொல்லக்கூடியதை பாக்குறோம். இன்னைக்கு நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனா அந்த உலகத்தின் பயம் நம்மள என்ன பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொய் சொல்ல வைக்குது, ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்ய வைக்குது, ஆண்டரை விட்டு வழிவழிக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த எல்லா காரியத்திலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆபிரகாம் என்ன சொன்னார், பொய் சொன்னார்னு பார்த்தோம். யார் என்ன பொய் சொன்னார், தன்னுடைய மனைவியை அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தங்கை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதுக்கடுத்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க, தன் அடிமை பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்லுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், ஒருத்தி தான் அப்படின்னு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாருங்க, திரும்ப இன்னொரு திருமணத்தை செய்து கொள்கிறார். எதற்காக, குழந்தைக்காக. ஆண்டர் சொல்றாரு இல்லைங்களா, நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஆனா அவரால் ஏன் காத்திருக்க முடியல? ஒருவேளை சொல்லலாம், மனைவியுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனாலும் ஆபிரகாம் ஒரு ஆண் மகன், அவருக்கு தெரியாதா ஆண்டவர் தரேன்னு சொன்னா தருவாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணலாம், உதவி செய்யலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அப்போ அதை நிறைவேற்ற மாட்டார், நாம் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய முயற்சியை அவங்க செய்கிறத பார்க்குறோம். ஆபிரகாம் முயற்சி செய்கிறாரு, சாரால முயற்சி செய்கிறாங்க, அதாவது ஆண்டவருக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க. இன்றைக்கி நாமும் அப்படி தான் இருக்கிறோம், ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, அப்போ நாம் என்ன பண்ணோம், அதுக்கு முயற்சி செய்யணும். நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், உண்மைதான். நல்ல மார்க் எடுக்கணும்னா படிக்கணும், முயற்சி செய்யணும், அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஒரு திருமணம்னு வரப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த குழந்தைக்காக அவங்க ரெண்டு பேரும் காத்திருக்கணும், அவங்க ஆயத்தமாகணும், அவங்க அதற்கான காரியங்களை செய்யணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்னொரு பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு தவறை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ இதெல்லாம் ஆபிரகாம் செஞ்சிருக்கிறார், இது சரியான காரியமா, ஆண்டவருக்கு விருப்பமான காரியமானா, நிச்சயமாக கிடையாது. அப்போ ஆபிரகாம் ஆண்டவருக்கு எப்படி ஒரு விசுவாசத்தின் தந்தையாய் மாறினார்னு கேட்டிங்கன்னா, எப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் தர முன் வந்தாரோ, அவர் கொலை பண்ணுறதுக்கு துணிந்தாரோ, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் மகனை கொல்லாதே, நீ விசுவாசத்தின் தந்தை, நீ விசுவாசத்தின் வல்லவன் என்பதை இப்போ நான் காண்பிக்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவன் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பதாகவே தெரியும். ஆனால் ஆபிரகாம் இந்த பொய் சொன்னதுனால, இந்த காரியங்கள் சொன்னதுனால, சாத்தான் என்ன பண்ணுற ஆண்டவர்கிட்டனா, இவனை போய் நீங்கள் உண்மை உள்ளவன் விசுவாசத்தின் வீரன் சொல்கிறீங்களே, பாருங்கள் அவன் என்னென்ன செய்கிறான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அவன் பரிசுத்தமானவன். அப்போ ஆபிரகாம் பரிசுத்தமானவன், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு பயிற்சியை, அந்த ஒரு பரீட்சையை அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரக்கூடியதை பார்க்கிறோம். சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வேற என்ன நம்ம கற்றுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனத்தாழ்மை. அவர் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய இளையவனுக்கு முக்கியத்துவமா அல்லது மூத்தவனுக்கு முக்கியத்துவம்னா, மூத்தவனு தான் முக்கியத்துவம், ஏன்னா இளையவன் அதுக்கு அடுத்து தான். ஆனால் நம்ம அங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய இளையவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், நீயே போப்பா, நீயே போய் அந்த இடத்த எடுத்துக்கோ, நீ எங்கே போறியோ நான் அதுக்கு எதிராக நான் என்ன பண்ணுறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்கணும். அப்போ ஆபிரகாம் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். ஆதி அவன் 18 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறப்ப, ஆபிரகாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லை தேவ தூதர்களிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். என்னென்ன காரியம் அங்கே இருக்கிறது என்று நாம் என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். ஆதியாகமும் 18 அதிகாரம் 27 வசனத்தை நம்ம என்ன பண்ணோம் சொன்னால் வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் பிரயோகமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியே ஆண்டவரோடு பேச துணிந்தேன், ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் தொழில் இருக்கிறார்கள், பட்டம் முழுவதையும் அளிப்பீரோ என்றார். இங்கே பார்க்கும் பொழுது அதே 58 அவர் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு,
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org. tamil.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.